நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கடந்த வாரம் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற சில முக்கிய செய்திகளின் பின்னணியுடன் இணைவது எஸ்பிஎஸ் வானொலியின் தமிழக செய்தியாளர் ராஜ். இந்தியாவின் யூனியன் பிரதேசமான லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி நடைபெற்ற போராட்டம் வன்முறையில் முடிந்து அங்கு 4 பேர் பலியாகினர். இதனால் ஜம்மு காஷ்மீரில் உள்ள லடாக் யூனியன் பிரதேச பகுதியில் பதற்றமான சூழல் காணப்படுகிறது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370 கடந்த 2019 மத்தியில் ஆளும் பாஜக அரசு நீக்கியது. அத்துடன் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் 2 பிரிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசமாகவும், லடாக் சட்டமன்றம் இல்லாத நிர்வாகியை கொண்ட யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. இதே நேரம் லடாக் பிரிக்கப்பட்டது முதல் மத்திய அரசின் நேரடி ஆட்சிக்கு எதிராக அங்குள்ள மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதையடுத்து மத்திய அரசு லடாக்கின் கோரிக்கைகளை பரிசீலிக்க ஒரு குழுவை அமைத்தது. ஆனால் பல சுற்றுகள் பேச்சுவார்த்தை நடத்தும் எந்த ஒரு தீர்க்கமான முடிவும் எட்டப்படவில்லை. இது போன்ற சூழ்நிலையில் கடந்த மார்ச் மாதம் லடாக்கின் பிரதிநிதிகள் இந்தியாவின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்தனர். அப்போதும் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை. உள்துறை அமைச்சர் தங்களின் முக்கிய கோரிக்கைகளை நிராகரித்து விட்டதாக உள்ளூர் தலைவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தனர். இது போன்ற சூழ்நிலையில் காலநிலை ஆர்வலர் சோனம் வங்சு கடந்த 2 லடாக்கில் உண்ணாவிரதம் இருந்து வந்தார். லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டுமென்றும், மேலும் அரசியல் சாசனத்தின் 6வது அட்டவணையில் லடாக்கை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவர் உண்ணாவிரதத்தில் இருந்து வந்தார். மேலும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து லடாக் பகுதியில் கடையடைப்பு போராட்டங்களும் நடத்தப்பட்டன. இதனையடுத்து லே அபேக்ஸ் என்ற அமைப்புக்கும் மத்திய அரசுக்கும் இடையே அக்டோபர் 6 பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இது போன்ற சூழ்நிலையில் லடாக் மாநில அந்தஸ்து கேட்டு போராட்டம் நடத்தியவர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் 4 உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். மாநில அந்தஸ்து மற்றும் அரசியல் சாசன பாதுகாப்பு கேட்டு போராட்டம் நடத்திய பொதுமக்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக உள்ளூர் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த போராட்டத்தின் போது பாஜகவின் அலுவலகம் மற்றும் வாகனங்களும் சேதப்படுத்தப்பட்டன. இந்த சம்பவம் லடாக் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக லே பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எழுத்துப்பூர்வ ஒப்புதல் இல்லாமல் ஊர்வலம், பேரணி அல்லது அணிவகுப்பு நடத்தக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகமும் தடை விதித்துள்ளது. கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பலியான சம்பவம் திட்டமிட்ட சதி என்று தமிழக வெற்றிக் கழகம் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அக்கட்சியின் சார்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் கரூர் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் கடந்த சனிக்கிழமையன்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் உட்பட 40 பலியான சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பலியான சம்பவம் தொடர்பாக தாவேக்காவின் நிர்வாகிகள் மீது தமிழக காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதே நேரம் கரூரில் நடைபெற்ற இந்த கூட்ட நெரிச மரணங்கள் குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களை அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் சமூக வலைத்தளங்களிலும் இது தொடர்பாக காரசாரமான விவாதங்களும் நடைபெற்று வருகின்றன. உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு ரூபாய் 10 நிவாரணம் அறிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இதேபோல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 20 வழங்குவதாக அறிவித்துள்ளார். இதே நேரம் கூட்ட நெரிசல் ஏற்பட என்ன காரணம் என்பது குறித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் குறித்து இவ்வாறு தெரிவிக்கிறார் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை.
கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தை, அங்க வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. எதற்கு அது கொடுத்தாங்கன்னு தெரியல. தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் லெட்டர் காலையில் நான் பார்த்தேன். காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்க அதை அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டானா, உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க. அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், மாவட்டத்தினுடைய ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்யல. ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணுங்கண்ணா. நீங்க வந்து ஒன் மேன் ஜட்ஜை நாங்கள் போட்டிருக்கோம், ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டிருக்கோம், உடனடியாக சிபிஐ என்கொயரி வேண்டும். அந்த கூட்டத்தில் யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா? அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌட ட்ரிகர் பண்ணாங்களா? ஆம்புலன்ஸ் எப்போ வந்துச்சு? லாட்டரி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க? கரண்ட் எதுக்காக போச்சு? இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருந்தா. நீங்க கேட்ட கேள்வி டிவி கே மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க, உண்மையா பொய்யா நியாயமா நியாயமில்லை தெரியாதுங்கண்ணா.
நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்,
அவங்க தரப்புல பார்த்தா அவங்க சொல்றது சரியின்படும், அரசு தரப்புல வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்ப இந்த நேரத்துல வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதா இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு உயிர் இல்ல, 40 உயிர் கிட்ட நம்ம இழந்திருக்கோம். அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்துல ஒருத்தனா நின்னுதான் நீங்க இதை பாக்கணுமே ஒழிய, இத போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம்பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு இருக்காங்க. அந்த அந்த சாவு வீட்டுல நின்னு பாத்தீங்கன்னா அந்த சாவு வீட்டுல இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா ஐயோ இல்லையா என்னையா பேசிட்டீங்கன்னு வரும். அந்த மனநிலையதான் நீங்க இதுல பாக்கணும்.
இது போன்ற சூழ்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் திட்டமிட்ட சதி என்று தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சுமத்தி உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில வழக்கறிஞர் பிரிவு உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி தண்டபாணியை அவரது இல்லத்தில் சந்தித்தனர். அப்போது கரூரில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டுமென்று தாவேகா சார்பில் மனு அளிக்கப்பட்டது. மேலும் அந்த மனுவில் கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தடியடி கல்வீச்சு நடத்தப்பட்டு சதி நடைபெற்றுள்ளதாகவும் இதை சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வில் திங்கட்கிழமை மதியமன்று இந்த மனு விசாரிக்கப்பட உள்ளது. மேலும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த வேண்டுமென்று தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தேசிய மனித உரிமை ஆணையத்திலும் மனு அளித்துள்ளார். இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திங்கட்கிழமை தமிழகம் முழுவதும் கடைகள் அடைக்கப்படும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை அறிவித்துள்ளது. இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் தமிழக செய்தியாளர் ராஜ்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.